الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم
صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அந்த அல்லாஹுவின் பெயர் நாமத்தை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஸானி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபி அவன்கள் சபா சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்தோ ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல ரவுஸ் என்ற சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹு தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தோடு அன்றைய காப்புடைய நேரத்தோடு இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லா நிலைமைகளிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. அதே போல் எல்லா சந்தர்ப்பம் உங்களை தப்பிக்கு உட்பட்டவர் அல்லாஹ் பயந்து நடக்குமாறும் உங்களுக்கும் அடுத்ததாக எனக்கும் அல்லாஹினுடைய கட்டளையை வசியத்தை தப்புவாரை வைத்து வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்கள் மீது இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளை ஒரு மனிதன் செய்கின்ற போது அல்லாஹ் அந்த அடியார் மீது இரக்கப்படுகிறான். அப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுக்கு பல கடமைகளை கொடுக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனுல் இஸ்லாம் மார்க்கம் ஐந்து தூண்களிலே நிறுவப்பட்டுள்ளது. அப்படி ஐந்து தூண்கள் ஐந்து கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற போதுதான் அவன் முஸ்லீமாக மாறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற கடமைகள், அவைகளினூடாக எங்களை அல்லாஹ் சிரமப்படுத்த நாடவில்லை. அவைகளினூடாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற, நரகத்திலிருந்து தூரமாக சுவர்க்கத்துக்கு நெருங்க இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எல்லா கடமைகளையும் தந்திருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த கடமைகளிலே தொழுகை எடுத்து பாருங்கள். அது அல்லாஹுக்கும் அந்த அடியான், தொழுகை நிறைவேற்றக்கூடிய அடியான் இருவருக்கும் சம்பந்தப்படக்கூடிய கடமை. அதே போல நோன்பை எடுத்து பாருங்கள். நோன்பும் நோன்பு பிடிக்கக்கூடிய அடியாருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே சம்பந்தப்படக்கூடிய ஒரு கடமை. ஹஜ்ஜை எடுத்து பாருங்கள். 5-6 லட்சம் பணம் கொடுத்து ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஆனால் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜியும் ஹஜ் செய்யக்கூடிய அந்த வணக்கசாலியும் அல்லாஹுக்கும் இடையில் தான் அந்த கடமை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இறுதி கடமையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற ஹஜ்ஜி கடமை, எங்களுடைய பணத்தை எப்படி நாங்கள் வாரி அல்லாஹுக்காக தியாகம் செய்கின்றோமோ அது போன்ற ஒரு கடமை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஜகாத் இந்த கடமை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமை. இந்த கடமை அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையிலே சொந்த அதாவது தொடர்புபட்டாலும் ஏனைய அடியார்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தால் எங்களுடைய கடமையால் பிரதிபலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஜகாத் என்ற கடமையினால் ஒரு மனிதன் அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற அடுத்தவருடைய கண்ணீரை துடைக்கிறான், அடுத்தவருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கிறான், அடுத்தவனை வாழ வைக்கிறான். முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்று சொல்வதுதான் சரியான அர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்வதை விடவும் இந்த உலகத்திலே இன்னொருவரை வாழ வைப்பதுதான் இஸ்லாத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் திகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருட காலம்தான் வாழ்ந்தார்கள். நுபுவத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் அநேகமாக பேசப்படக்கூடிய வாழ்க்கை. 23 வருட வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சாதித்து விட்டு போனார்கள், பிறரை வாழ வைத்து விட்டு போனார்கள். எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போகுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு சென்று விட்டு மூர்த்தானார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வாழ வைப்பதற்காக, மற்றவர்களையும் வாழ வைப்பதற்காக சமூகத்துக்கு பாடுபட வேண்டும் என்று உம்மத்துக்கு வசியத்து பண்ணினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற கடமை இருக்குதே, இது மற்றவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய கடமை. நாங்கள் ஏனே 4 கடமைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த ஜகாத்துக்கு கொடுப்பதில்லை. 4 கடமைகளை சரியாக செய்வதை போன்று இந்த ஜகாத்தை சரியாக சமூகத்திலே உள்ளவர்கள் அநேகமானவர் செய்வதில்லை. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொத்து செல்வத்தை எங்களுக்கு தந்திருப்பது எங்களை அல்லாஹ் அழகாக வைப்பதற்காக அல்ல, அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக தருகிறான். இந்த உலகத்திலே உள்ள எல்லாம் அல்லாஹுக்கு தான் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் தான். இந்த உலகம் அல்லாஹுக்கு சொந்தம். இந்த உலகத்திலே யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ் தந்த ஆயுளே நாங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பதற்காக. அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், குல் அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். எல்லா மனிதர்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். கலிமா சொன்னவராக இருக்கலாம், கலிமா சொல்லாத ஏனையவர்களாக இருக்கலாம், எல்லோருடைய ரப்பும் அல்லாஹ் தான். குல் அஊது பி ரப்பில் ஃபலக், இந்த வைகரையுடைய ரப்பும் அல்லாதான். ரப்பும் அல்லாதான். கண்ணியமானவர்களே, எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம். வானம் பூமிக்கு இடைப்பட்டதையும் அல்லாஹ் சொல்கிறான். ரப்பி சமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா, வானம் பூமி அதுக்கு இடப்பட்டவை, அதுவும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். யாரும் சொந்தம் கொண்டு வர முடியாது.
நீங்க
வணக்கம் செய்யுங்க, பைத்துல்லா வளம் வாருங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த ரப்பை வணங்குங்க என்று சொல்கிறான். அந்த பைத்துல்லாஹும் அல்லாஹுக்கு தான் சொந்தம்.
அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம்
எனவே இந்த உலகத்தில் எதுவும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. கனியமானவர்களே, நமது பிறப்பு நமக்கு பிறரால் தரப்பட்டது,
எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது.
சிலருடைய பெயர் செயலர் மௌத்தாகின்ற போதுதான் தெரியும், உண்மையான பெயர் தெரியாது. அவருடைய ஊரை நிஸ்பத் பண்ணி, ஊரை சேர்த்து, அவர் வாழ்ந்த கிராமத்தை சேர்த்து, அல்லது அவருடைய தொழிலை சேர்த்து அவரை அழைப்பார்கள். ஆனால் பிறரால் கொடுக்கப்பட்ட அந்த பெயர் இருக்கிறதே, சில வேளை 70-80 வருடம் வாழ்ந்ததுக்கு பின்னால் எப்போது அவர் மௌத்தாகிறாரோ அப்போது நான் அவர் பெயர் சமூகத்துக்கு தெரியும். எனவே பெயரும் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது. அதே போன்று மரியாதை, கௌரவம், அறிவு எல்லாம் பிறரால் எங்களுக்கு தரப்பட்டது. சொப்பு செல்வம் அதுவும் எங்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. சில வேளை எங்களுடைய பரம்பரைகள் நல்ல சொத்துடையவராக இருந்தால் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கலாம். எங்கட வாப்பா அம்மா நல்ல வசதி, எங்கட பரம்பரை நல்ல வசதி, அதனால மகன் வசதியா இருக்கிறான், அதனால மகள் வசதியா இருக்கிறாள். எனவே கண்ணியமானவர்களே, அதே போன்று எப்படி எங்களுடைய பிறப்பு, எங்களுடைய பெயர், எங்களுடைய மரியாதை, எங்களுடைய கல்வி, எங்களுடைய சொத்து செல்வம் எல்லாம் பிறரால் தரப்பட்டதோ, அதற்கு பின்னால் மௌத்தாகவோ, மௌத்தானால் எங்களுக்கு செய்யக்கூடிய 4 கடமையும் பிறரால் தான் செய்வாங்க. எல்லா கடமையும் பிறரால் தான் செய்வாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடையது என்பது எதுவுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் தான் பணக்காரன், நீங்க எல்லாரும் ஏழை, நீங்க எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவை இருக்கலாம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் ஏழைகள், அல்லாஹ் தான் பணக்காரன் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்து செல்வம், இதை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே இஸ்லாமில் சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறது, அது மனித நேயத்தை கற்பிக்கின்ற மார்க்கம், குரலை வாழ வைக்க சொன்ன மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், அழகான உதாரணம், மனித நேயத்தை மதிப்பதற்கு அழகான உதாரணத்தை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் கல் புனியான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். இன்னும் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமத்தலில் ஜசத், ஒரு உடம்பு கொப்பானவர்கள். இன்னும் ஒரு விளக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலில் வாஹிதின், ஒரு மனிதனை போன்றவர்கள். முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். எவ்வளவு மனித நேயத்தை கற்பிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம், தன்னுடைய உடம்பை போன்று ஏனையவர்களை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு கட்டிடம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதை போன்று ஏனையவர்களின் தன்மை போன்று, ஒரு கட்டிடம் இருப்பதை போன்று தைரியமாக எல்லா சந்தர்ப்பங்களும் உதவியாக இருக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்ட போது இப்படி சொன்னார்கள், உடம்பிலே ஒரு கண்ணுக்கு வருத்தம் வந்தா ஏனைய உறுப்புகளும் அந்த வருத்தத்தை அனுபவிக்கும், தலைக்கு வருத்தம் வந்தா ஏனைய உறுப்புகள் அந்த வருத்தத்தை அனுபவிக்கும். அதை போலதான் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இருக்கிறது. கண்ணுக்கு வருத்தம் வந்தா கை பிடிக்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும், உடம்பு வலமையாக இயங்கியதை இயக்க மறுக்கும். ஏன், கண்ணிலே ஒரு வருத்தம், தலையிலே ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தை எல்லா உறுப்புகளும் அனுபவிக்கின்றது. ஏன், நாம் ஒன்றரை கலந்திருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம், எங்கு போனாலும் ஒன்றாகத்தான் செல்கிறோம். எனவே ஒரு உறுப்புக்கு வருத்தம் வருகின்ற போது ஏனைய உறுப்பு எல்லாம் அதை அனுபவிக்கிறது.
எனவே கண்ணியமானவர்களே, மனித நேயத்தை மதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். மனித நேயத்துக்கு வலுவூட்டுகின்ற ஒரு கடமைதான் ஜகாத்து கடமை. தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், நவீன கண்டுகளில் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகள் நிறைந்த காலம். ரஷ்யா அமெரிக்கா ஒவ்வொரு நாள் நிறைய பொருட்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. எங்கு மனித நேயம் விளைக்கப்படுமோ, எங்கு மனித நேயம் வேறொன்றுமோ நல்ல முறை இருக்குமோ அங்கு நல்ல பண்பாடுகளை காணலாம். எனவே எவ்வளவு தொழில்நுட்பம் நவீனங்கள் வளர்ந்தாலும் அங்கு நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. நாய்க்குள்ள ராஜ மரியாதை மனிதனுக்கு இல்லை. மனிதன் பாதையிலே கை காட்டினால் ஏற்றி செல்ல மாட்டார்கள். பாதையிலே செல்லக்கூடிய நாய்களை தனக்கு பக்கத்திலே மடியிலே வைத்து செல்லக்கூடிய காலங்களை பார்க்கிறோம். நவீனம் தலைவிரித்தாடுகிறது, மனித நேயம் குழி தோண்டி குறைக்கப்படுகிறது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் ஜாஹிலிய காலம், மனித நேயம் இல்லாத காலம். ஆனால் மனித நேயத்தை அந்த மக்களுடைய உள்ளத்திலும் விதைத்தார்கள். இதுதான் மார்க்கம் இஸ்லாம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தந்திருக்கின்ற மிகவும் பெருமதியான ஒரு கடமை இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை. ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை இஸ்லாம் தந்திருக்கின்ற மிக முக்கியமான கடமை. இந்த ஜகாத்தை யாரு கொடுக்கிறது? அதற்கு பின்னால் கூட்டு ஜகாத்துடைய சிறப்புகளை நான் ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமஸ் ஸதகாதுல் ஃபுகரா வல் மசாகீன். அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்கிறான், இந்த ஜகாத் கொடுக்க வேண்டியவர்கள் யார்? அல்லாஹ் முதலாவது சொல்லுகின்றான், ஏழைகள், ஃபுகரா. ஏழைகள் என்றால் வெட்கம் சுயமரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தனது வருமானத்துக்கு வாழ முயற்சிப்பவர்கள் தான் ஃபுகரா. வருமானம் போதாது, தேடுகிற பணம் போதாது, ஆனால் நான் ஒரு ஏழை என்று மக்கள் இனம் கண்டு விடுவார்களே என்று ஒழித்து ஒழித்து நானும் ஒரு நல்லவர், நானும் ஒரு பணம் படைத்தவர் என்று சொல்லி மக்களுக்கு வெளித்தோட்டத்திலே நல்ல முறையிலே வாழக்கூடியவர்கள், சுய கௌரவத்துக்காக மறைத்து வாழக்கூடிய ஏழ்மையை வெளியிலே காட்டாதவர்கள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் மிகவும் வறுமையிலே வாழக்கூடியவர்கள். இவர்கள் தேடக்கூடிய வருமானம் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். இவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம். இன்னும் ஒரு சாரால் தனிமையில செய்ய முடியாத கடமை கூட்டாக செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்துல வல் ஆமினீன அலைஹா, அதை வசூலிப்போர், அதை நிர்வகிப்போர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் புறம்பெயர்த்திருந்தார். எட்டு சாராலே ஒரு சாரால் ஜகாத்தை நிர்வகிப்போம், ஜகாத்தை ஒன்று சேர்ப்போம், அதை பகிரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். எனவே கூட்டாக செய்யக்கூடிய கடமை என்பதை அல்லாஹ் பெருமானை தெளிவுபடுத்துகின்றான். எனவே அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஏராளமான நாடுகளில் கூட்டு ஜகாத் இருக்குது. இலங்கையில் மாஷா அல்லாஹ் ஏராளமான பகுதிகள் இருக்குது, அதுவும் மாஷா அல்லாஹ் அந்த பகுதியில் நிறைய பேர் இதை பணியை செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், மேலும் உற்சாகத்தை கொடுக்கணும். இனி நிறைய மக்கள் அதில் உள்வாங்க கூடுதல் கண்ணியமானவர்களே. ஏனென்றால் கூட்டு ஜகாத் இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது செய்யக்கூடிய மக்கள் எந்த பணமும் இல்லாம அலைவா, அவங்களுக்கு ஒரு பங்கு எடுக்கலாம். அவங்களோட சிரமம் எவ்வளவு போச்சோ அதற்காக நீ ஒரு தொகை எடுக்கலாம். ஆனா அவங்க எடுக்காம அவங்கள பணத்தை போட்டு செய்யறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பணி. இந்த பணி யார விட்டுதாருங்க கண்ணியமானவர்களே? இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மனம் இணக்கம் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களின் தீய செயல்கள் தடுக்கப்படுவதற்காக கொடுக்கலாம். விசுவாசத்துக்காக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். அண்மையில் இஸ்லாத்தில் வந்தவர்களும் இதில் அடங்குவார்கள். இஸ்லாத்துக்கு வர இருப்பவர்களும் அடங்குவார்கள். சிலருடைய பயங்கரமான தீங்கு இருக்கிறது, அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவும் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கவர செய்வதற்காகவும் என்ற பட்டியலில் அவங்களே வழங்குவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியானவர்களுக்கு எங்களை ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அடுத்தது சொல்ல போறான், வல்லவாரிமீன், கடனாளிகளுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடியவங்களுக்கும் ஜிஹாத் செய்யக்கூடியவங்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். பிரயாணிகள் பயணத்தில் இருக்கும் போது அவர் தேவையுடையவராக இருக்க, இப்னு சபீல் என்று சொன்னா பிரயாணம் போறார், உண்மையில நாட்டில் இருக்கும் போது அவர் ஊர்ல இருக்கும் போது வசதிக்காரா இருந்தாரே, வெளியில போயிட்டாரே, அவர் ஒரு இப்னு சபீல் ஒன்றுமே இல்லாமல் அவரை கொடுக்கலாம். கனிமாளர்களே, இன்று அல்ஹம்துலில்லா தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், அவர் எங்க இருந்தாலும் ஒரு செல்வந்தராக இருந்தா இலங்கையில உள்ள பணத்தை ஜப்பான்ல இருந்து இருக்கலாம், சவுதியில இருந்து இருக்கலாம், தொழில்நுட்பம் வளர்ந்த காலம். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். எனவே இப்படியான சட்ட சித்தங்கள் சில வேளை காலங்கள் மாறுபடுகின்ற போது அவர்கள் மாறுபடலாம். அடுத்து கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது வல்லாம இனி சில சமூகத்தில் செய்வார்கள், 5 கிலோ 10 கிலோ பார்சல் பண்ணி 1000 ரூபா 2000 ரூபா கவர்ல போட்டு கொடுக்கிறது ஜக்காத்தில். அல் சதக்கா, ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் வேறுபாடு இருக்கு. ஜக்காத்து வேற, சதக்கா வேற. ஜக்காத்து வாஜிபானது, கட்டாயம் கொடுக்கணும். சதக்கா தர்மம், சுன்னத்தானது. அது விரும்பினா கொடுக்கலாம், விருப்பம் இல்லாட்டு கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஜகாத் கொடுக்காம இருக்கலாம். 5 கடமைகள்ல ஒன்று, அதை செய்யாட்டி எங்கட கடமை முழுகப்படாது, நாங்க ஒரு முஸ்லீம் இல்ல. அடுத்து குறிப்பிட்ட சில பொருள்கள் தான் ஜகாத்து கொடுக்கணும். எல்லா பொருளையும் ஜகாத்து கொடுக்காது. ஆனா சதக்கா எல்லா பொருளையும் கொடுக்காது, துணிமணியும் கொடுக்காது, வீட்டுல பாதிக்கக்கூடிய பொருளையும் கொடுக்கலாம், வாகனத்தையும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம். ஆனா ஜகாத்துக்கு சரி சில பொருள் இருக்கு. அதே போல ஜகாத்து சொல்லக்கூடிய அந்த கடமை குறிப்பிட்ட சில சாதாரணமில் தான் கடமை. ஆனா சதக்கா எல்லாருக்கும் கொடுக்கலாம், சதக்கா எல்லாருக்கும் கொடுக்கலாம், விதிவிலக்கு இல்லை. அடுத்தது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் ஜகாத்தில் இருக்கு. எவ்வளவு கொடுக்கும், வியாபார பொருள் எவ்வளவு கொடுக்கும் நான் பின்னால சொல்றேன், விவசாய பொருள் எவ்வளவு கொடுக்கும் அதை நான் பின்னால சொல்றேன். இப்படி ஜகாத்துல ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா சதக்கால நிர்ணயிக்கப்படல எவ்வளவு கொடுக்க, அது சதக்கா. அடுத்தது குறிப்பிட்ட காலம், வருடம் பூர்த்தியானதுக்கு பின்னாலதான் ஜகாத்து கொடுக்கணும். வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை என்ற ஒரு காலங்கள், அதாவது சதக்காக்கில் எல்லா நாளும் சதக்கா கொடுக்கலாம். இன்றைக்கு சதக்கா கொடுத்தேன், மீண்டும் ஒரு மாசம் போன வருஷம் போன அப்படி ஒரு சரஸ்வரம் கிடையாது சதக்கா. அடுத்து கண்ணியமானவர்களே, ஜகாத் இருக்குதே, ஜகாத்து கொடுக்காமல் இருப்போர் மீது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜகாத் எடுக்கலாம். சரியா சொல்லுது, அதிகாரத்தை பயன்படுத்தி ஜகாத் எடுக்கலாம். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஏழை எளிய மக்களுடைய சொத்து உங்களுடைய சொத்துல கலந்திருக்குது, உங்களுடைய சொத்தையும் அது அழிச்சிடும், எனவே அதை தாங்க நாங்க நிர்வகிப்போம் என்று சொல்லி ஜகாத்தை எடுக்கலாம், ரெஸ்பெக்ட்டா எடுக்கலாம். சரியா சொல்லித்தல். எனவே கண்ணியமானவர்களே, சதக்கா எடுக்கலாம், சதக்கா ரெஸ்பெக்ட் பண்ணி எடுக்கலாம், சதக்கா விரும்பினா கொடுக்கலாம், விரும்பலாட்டி கொடுக்காம இருக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது வேற, சதக்கா என்பது வேற. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜகாத்துக்கு சதக்கா என்ற வார்த்தையை பொதுப்படையாக சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனா சதக்கான்னு சொல்லி இந்த இடத்துல பயன்படுத்தப்படுறது, நாம் பேசுறது நன்கொட, எல்லா சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு அதியா நன்கொட. ஆனா ஜகாத்துன்னு சொல்லக்கூடியது அதற்கு சில சரத்துகள் சட்டங்கள் இருக்கு. எப்படின்னா ஜகாத் என்ற கடன் இருக்குது, ஜகாத் விதியாகும் பொருட்கள் இருக்குது, அது இரண்டு வகைப்படும். ஜகாத் விதியாகக்கூடிய பொருட்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது, அது பணம், வியாபார பொருட்கள், இதெல்லாம் வருடம் பூர்த்தியாகும். இன்னொன்று வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு அட்பாற்பட்டது, அது விவசாய பொருட்கள், கனிப்பொருட்கள். இவைகள்லாம் இந்த அசாதிகி அதை எப்ப நம்ம அறுவடை செய்யறோமோ அந்த காலத்தில் அதை கொடுக்கும். வியாபார பொருட்கள் இதற்குரிய சக்காத கணக்கு பார்க்கிறது எப்படின்னா, அந்த இவற்றின் பெருமை அப்போதைய சந்தை விலையை வைத்து மதிப்பிடுது. உதாரணத்தில் வியாபாரம் பண்றாரு, நிறைய பொருள் இருக்குது, ஒரு செக்டர் செய்யறாரு, நிறைய பொருள் இருக்குது, என்ன செய்யணும், சந்தை பெருமான ஹோல்சேல்லா அவருக்கு கொடுத்தா எவ்வளவு கொடுப்போம் அப்படி நாங்களை மார்க்கெட் பண்ணி வரவேண்டிய கடனை சொத்தோடு சேர்த்து கூட்டி அக்கவுண்ட்ல இருக்கிறதையும் வரவுல போட்டு கூட்டி கொடுக்க வேண்டிய கடன்களை கழிச்சி இருக்கக்கூடிய கையிருப்புல இருக்கக்கூடிய அந்த மொத்த கையிருப்பு கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கத்தின் பணம் பெருமானம் இருந்தா 2.5% ஜகாத்து கொடுக்கும். இது வியாபார பொருள். உதாரணமாக 10 லட்சம் பணம் இருக்குது, அந்த 10 லட்சம் பணம் 1/4 கொடுக்கும். 10 லட்சத்தை 10 புரிச்சா 1 லட்சம், அந்த 1 லட்சத்தை 4 புரிச்சனும் 25,000 ரூபாய் அவர் ஜகாத்து கொடுத்தாங்க. அடுத்தது இது பொதுவாக தனி ஒருத்தர் செய்யக்கூடிய வியாபாரத்தில் கொடுக்கறதுக்கா, ஒருத்தர் கூட்டாக வியாபாரம் செய்யறாங்க, நிறைய பேர் சிறைய இடங்கள் இருக்கு, கொழும்பு போன்ற பகுதிகளில் கூட்டாக பிசினஸ் பண்ணுவாங்க, தனிமையில் ஒரு பிசினஸ் எடுத்து செல்வது கஷ்டம். சில வேளை ஒருவர் நஷ்டம் அடைய போறோம், இன்னொருவர் அந்த பிசினஸை தூக்கிடுவாங்க, அதைத்தான் நிறுத்திவாங்க, 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு சரியை சொல்லி தருகிறது, அப்படி யாராவது கூட்டு வியாபாரம் செய்தால் அது ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று கருத்து அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ரெண்டு பேர் இந்த கருத்தை சொல்றாங்க, பங்காளிகள் ஒவ்வொருவரும் பங்கு நிசாபை அடைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றாங்க. ஆனா இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்தை சொல்றாங்க, பலருக்கு பொதுவான அந்த சொத்தை ஒருவரின் சொத்தாக கருதி வருட முடிவுல அது ஜகாத்துடைய நிசாப அடைஞ்சிருந்தா, நிசாபுன்னு சொன்னா ஜகாத்து கொடுப்பதற்குரிய அளவு, அந்த நிசாப அடைஞ்சிருந்தா எல்லார சொத்தையும், உதாரணம் 5 பேர் பார்ட்னரா பிசினஸ் பண்ணாங்கன்னா 5 பேரும் சேர்ந்து ஒரு கணக்கை போட்டு 5 பேர சொத்தையும் ஒத்தர சொத்தாக அந்த கம்பெனியில தனி சொத்தாக கணக்கு போட்டு என்ன செய்யலாம், ஜகாத்து கொடுக்க, ஜகாத்து கொடுத்தா அது 5 பேருடைய ஜகாத்தும் அந்த இடத்துல நிறைவேறி வரும். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வலுவான கருத்தாக இருக்கு. அடுத்த கண்ணியமானவர்களே, கடன், கடனுக்கும் இஸ்லாம் எப்படி ஜகாத்து கொடுக்கணும் என்று சொல்லி சேர்த்து சொல்லுங்கள். கடன் சொல்லும் போது அறவிட முடியுமான கடனைக்கும் அறவிட முடியாத கடன், அறவிட முடியுமான கடன் வருட வருடம் ஜகாத்து கொடுக்கின்ற போது அதை எங்கட வரவுள்ள சேர்த்து அதுக்கு ஜகாத்து கொடுக்கும். இந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அதே போல முஜாஹித் ரஹ்மஹுல்லா, ஸுஹுரி ரஹ்மஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா போன்ற இந்த கருத்தை சொல்றாங்க. அதே போன்று அறவிட முடியாத கடன் இருந்தால் அதற்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. எப்போது அந்த பணம் நம்மளோட கைக்கு வந்து சேருதோ, 10 வருஷத்துக்கு முன்னால கொடுக்கிறோம், 10 வருஷத்துக்கு பின்னால எங்கட கைக்கு வந்து சேருந்தா 10 வருஷத்துக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. எப்போது அந்த கைக்கு வந்துச்சோம் அந்த நேரம் அதுக்கு ஜகாத்து கொடுத்தா அதனுடைய ஜகாத்து நிறைவேறும் என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா, அதே போல இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா போன்ற இந்த கருத்தை சொல்றாங்க. எந்த அளவு ஜகாத்து வலியுறுத்தப்பட்டிருக்கின்றா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், அபு சவுத், இப்னு ஹசம் போன்ற இமாம்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் போன்ற இமாம்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்காத நிலைமையில் அந்த சொத்தை விட்டு மௌத்தா போனா அந்த மனிதனுடைய கடனை கொடுப்பதற்கு முன்னால, அந்த மனிதனுடைய வசியத்துகளை நிறைவேற்ற முன்னால, அந்த மனிதனுடைய வராசத்து சொத்து பிள்ளைகளுக்கு போக வேண்டிய உறவுகளுக்கு போக வேண்டிய சொத்துக்களை பங்கு வைக்க முன்னால முதலாவது அவர்ல ஜகாத்தை நிறைவேற்றுங்க என்ற கருத்தை நான் முன்னால சின்ன இமாம்கள் அப்படி வளர்க்கிறாங்க. அந்த அளவு ஜகாத் சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து, அது எட்டு சாராவுடைய சொத்து. எனவே அந்த சொத்து எங்களை சொத்துல இருந்துச்சா, எங்களை சொத்தும் போய் ஏழை சொத்தும் போய் எல்லாம் போய், ஜகாத்து கொடுப்பதால அல்லாஹ் மூன்று சாரார சுத்தப்படுத்த, ஒன்று ஜகாத்து கொடுப்பவர் சுத்தமாகிறார். எவ்வளவுதான் பணத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் பணத்துக்கு பின்னால நான் இல்ல, நான் அல்லாஹ்வுக்கு பின்னால் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வோட இருக்கிறேன். சொத்து செல்வம் இன்னைக்கு நான் பிரிஞ்சா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் யாரோ ஒருத்தர் அனுபவிப்பார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோட இருப்பதா அந்த அடியான் முதலாவது தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வான். இரண்டாவது யாருக்கு ஜகாத்தை கொடுக்கிறாரோ அவர் சுத்தமாகுவார், அவர் சுத்தமாகுவார். இன்னைக்கு நாம சமூகத்தில் பார்க்கிறோம் நிறைய செலவுகள், நிறைய விபச்சாரங்கள் போன்ற பாவங்கள் நிறைய பேர் செய்வாங்க. காரணம் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு தொழிலுக்கு செய்வதற்கு வழி இல்லை, தனவந்தர் எனக்கு தாராம இல்லை, இதனால இதை நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டா ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துச்சா அந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா, திருடுவான். வறுமை வந்துச்சா பொய் பேசுவான். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் எத்தனையோ முஸ்லிம்கள் வரக்கூடியவங்க சிலர் விதிவிலக்காக இல்லாமட்டா அல்லா அல்லா நாடியவங்களை தவிர அநேகமானவர் போய் சொல்லி வாங்குறான். காரணம் என்ன, அவருடைய வறுமை அவர்களை போய் சொல்ல வைக்குது, வறுமை சிலரை பாவம் செய்ய வைக்குது, வறுமை சில பெண்களை கெடுக்க வைக்குது, வறுமை சில பிள்ளைகளை நாசத்துல வாழ வைக்குது. எனவே கண்ணியமானவர்களே, வறுமை வந்துட்டா ஒருவர் போய் பேசுவார், கலவெடுப்பார். சில வேளை தான் ஏற்றிருக்கு இந்த மார்க்கத்தை விட்டுட்டு குப்புறாக முறுத்ததாக ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. அதனால தான் சொல்லலாம் அலைவசனம் அவங்க துவாவோட கேட்பாங்க, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், குஃப்ர விட்டும் ஏழ்மை விட்டும் என்ன பாதுகாத்தது, குஃப்ர விட்டும் ஏழ்மையை விட்டும் என்ன பாதுகாத்தது. ஏழ்மை வந்தா குஃப்ர்ல கொண்டு சேர்த்துடும், அல்லா பாதுகாக்கணும், இருக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்க, அது மிகப்பெரிய செல்வம். எங்கட உள்ளத்தை நிரப்புவது மிகப்பெரிய செல்வம், எங்கட ஆத்மா திருப்திப்பட்ட அதுதான் மிகப்பெரிய செல்வம். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது நான் சொன்னேன் கொடுப்பவர் சுத்தமாக, இரண்டாவது யார் அந்த ஜகாத் எடுக்கிறாங்களோ அவங்க சுத்தமாக, மூன்றாவது எங்கட பொருள் சுத்தமா, எங்கட காணியா பூமியா கடையா வாகனமா இதெல்லாம் சுத்தமா. எந்த அளவுண்டா அதிசயில வந்து நபியா சொன்னாங்க, யாருடைய ஜகாத்துல ஜகாத்து கொடுபடாத பொருள் கலந்திருக்குமோ அவர் அவருடைய மூலதனத்தையும் சேர்த்து கொண்டு போய் நவுதுபில்லாஹ் பாரு, அவருக்குரிய சொத்தையும் கொண்டு போயிடும். வருடவரனு கணக்க பார்த்து கொடுக்க இல்லையா என்ன செய்யும் தெரியுமா, எங்களுடைய சொத்தையும் சேர்த்து கொண்டு போயிடும். பாதுகாக்கும். அதனால மூன்று சாராரை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமை தான் இந்த ஜகாத் கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது வசூல் செய்யப்பட்ட சொத்து தொகுதி ஜகாத். பொதுவாக வசூல் செஞ்சா பள்ளிக்கு மதரசாக்கு அதுக்கு ஜகாத் இல்லை. தனிப்பட்ட ஒருவருக்கு யாராவது வக்ஃப் செஞ்சா, ஒரு காணியையோ ஒரு தொழில்துறையோ, அவருக்கு வருட முடிவுல கணக்கை பார்த்து அவர் ஜகாத்து கொடுக்கணும். அடுத்து வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வாகனங்கள் இவைகளுக்குரிய ஜகாத், இவற்றுக்கான திருத்த செலவுகள் வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கத்தின் பெருமானத்தை அளவை எட்டியிருந்தால் அவர்களும் அந்த சொத்தில் 2.5% ஜகாத்து கொடுக்கிறது. அடுத்து சம்பளம் தரக்கூடிய தொழிலாளி, நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஜகாத் இல்லை, சரிய தலையும் தெளிவாக சொல்லித்தருது. ஒரு வருடம் சம்பளம் அவருக்கு அக்கவுண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த அக்கவுண்ட்ல ஒரு வருடமா பணம் சேமிக்கப்படுகிறது. சேமிக்கப்பட்ட அந்த பணம், அவருடைய கடன்கள் இருந்த அந்த கடனை, அவருக்கு செலவு இருந்த அந்த செலவுகளை கழிச்சுட்டு எஞ்சி இருக்கக்கூடிய தொகை கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கத்தின் பெருமானம் இருந்தார், அவரும் 102.5% ஜகாத் கொடுக்கும். இது சரியா சொல்லி பார்த்தோம். தானியங்கள்ல ஜகாத் கொடுக்கிறது விவசாயம் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் அதாவது விவசாயம் செய்யக்கூடியவங்க நிறைய பகுதிகள் இருப்பாங்க. அவங்க தண்ணீர் மழை தண்ணியால வந்திருந்தா அவங்க 10% ஜகாத் கொடுக்கணும். மழை தண்ணி இல்லாம தண்ணீர் பாய்ச்சிருந்தா, நீர் பாசனத்துக்காக வேண்டி பணத்தை கொடுத்திருந்தா 5% அவங்க ஜகாத் கொடுக்கணும். அடுத்தது கணியமானவர்களே, ஜகாத் இந்த கடமை இருக்குது. இந்த கடமை தனிமையில செய்யறத விடவும் கூட்டாக செய்வதுதான் அதிக பொறுப்பு. ஒரு ஜமாத் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒரு ஜமாத் என்பதுதான், ஒரு கூட்டு என்பதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வர மிகப்பெரிய இபாத், மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. எனவே தனிமையாக கொடுப்பதை விட கூற்றாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கொடுப்பதே ஜகாத் பொருத்தமான. தனிமையாக கொடுப்பதற்கும் கூட்டாக கொடுப்பதற்கும் சில வித்தியாசம் இருக்கு. தனிமையாக ஒரு மனிதன் கொடுத்தா குறிப்பிட்ட சிலருக்கே வலமையாக கொடுத்துடுவான். உதாரணம், ஒரு ஹாஜியார் இருப்பாரு, அந்த ஹாஜியாருக்கு ஒரு 10 பேர் தான் தெரியும், வலமையா அந்த 10 பேரை தான் மாத்தி மாத்தி கொடுத்துடுவோம். ஆனா நாங்க கூட்டா கொடுக்கிற போது ஹோமிசு பண்ணி மூலம் முடுக்கிற உள்ள ஏழை எல்லாருக்கும் அந்த விடயம் எட்டி வைக்கப்பட்டு, சில பேர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் புகாரா கஷ்டம் வெளியில சொல்லாம மரியாதைக்கு அவனை மறைச்சிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கும் போம் போம் நம்பிக்கை நாணயம் பேணப்படும் என்ற வகையில அவங்களோட முழு விபரத்தையும் எழுதுவாங்க. அது பொறுப்புதாரிகள் அதை விளங்குவாங்க. அண்மையில் ஒரு இடத்துக்கு சொத்துபாவை போன கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு தரவு திரட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜமீத்துல மால முக்கியமான ஒரு ஊழியர் அந்த போம நிறக்கிற போது கண்ணால கண்ணீர் போடலாம். இவ்வளவு காலம் நாங்க நடத்தி கொண்டிருந்தோம், அவர் ஒரு செல்வந்தர் என்பதா, வெளியிலே நல்லவராக இருந்தால் அந்த போமை நிரப்புகின்ற போது கூட எங்களுக்கு கூட தென்படாத ஒரு ஓலை எங்களுடைய கண்களுக்கு தென்பட்டால் அந்த சமூக சேவையிலே ஈடுபடுகின்ற போது என்று சொல்லி அந்த ஆய்வின் இடத்திலே சொன்னார். கண்ணியமானவர்கள் இதை சொல்லவர்கள் என்றால், கூட்டாக செய்கின்ற போது எந்த மூளை முடுக்கில் ஒரு கஷ்டமான விடுபட்டாலும் அவருக்கும் அது போய் சேரும். அடுத்து தனிமையாக கொடுக்கும் போது வாங்குவோரின் மரியாதை, வாங்குவதற்காக வேண்டி வாங்குவரனு செய்வார், கொடுப்பவருக்காக வேண்டி மரியாதையாக எல்லா சந்தர்ப்பம் நடந்து கொள்வார். சில சந்தர்ப்பங்களில் அவர் தவறுகளை கூட கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் கூட்டாக கொடுக்கின்ற போது மரியாதை பாதுகாக்கப்படும். ஒரு ஜமாத்தாக கொடுக்கின்ற போது ஒரு சுய மரியாதை பாதுகாக்கப்படும். அதே போன்று தனிமையிலே செய்கின்ற போது, நாம் தனிமையில் செய்கிறோம், எங்களுடைய புத்திக்கு பொட்ட மாறி செய்கிறோம், அப்படி செய்கின்ற போது சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வளமாக்களாக, ஹாஜிகளாக, தனவந்தர்களாக ஒன்றிணைந்து, புத்திஜீவிகளாக ஒன்றிணைந்து, ஆசிரியர்களாக ஒன்றிணைந்து, அக்கவுண்டர்களாக ஒன்றிணைந்து செய்கின்ற போது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுது. ஒரு சதன் கூட வீணாகாமல் கணக்கு போட்டு சரியான முறையில் அந்த கணக்கு வகுக்கக்கூடிய அமைப்பு அமையும். அதே போன்று குறுகிய நோக்கம், தனிமையில பொருட்கூடிய ஒருவருக்கு குறுகிய நோக்கம், இவங்களை கொடுத்து என்ன செய்ய போறாங்க சில மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கு. ஆனா அப்படி ஒரு எண்ணம் தனிமையில செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. ஆனா நிர்வாகமாக ஜமாத்தா செய்கின்ற போது தூரம் நோக்கி இருக்கு. 10 வருஷத்துல இந்த ஊர்ல யாரும் ஜகாத்து பெறக்கூடிய நிலைமையில இல்லாம எங்களுக்கு ஜகாத்து போகும். நாங்க கொடுத்தவங்க எல்லாம் அடுத்த வருஷம் ஜகாத்து எங்களுக்கு தரணும் நோக்கம் இல்லாம ஒரு பரந்த நோக்கத்தோட தான் நிர்வாகம் செய்யப்படுவாங்க, அந்த ஜகாத்தை வசூலிப்பவர்கள் செய்யப்படுவாங்க. அதனால என்ன சொல்லுவேன்டா, தனிமையில கொடுப்பதை விட கூட்டாக கொடுப்பதுதான் மிக மிக ஏற்றம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய இபாதா என்ற விஷயத்தை சொல்லுவோம். அடுத்தது, சிலருக்கு பலரும் இன்று கிடைக்கும், பலருக்கு சிலரும் இன்னும் கிடைக்கும். சிலருக்கு எல்லாரும் கொண்டு போய் கொடுப்பாங்க, ஆனா இன்னும் சிலர் யாருமே கொடுக்காம அப்படியே இருப்பாங்க. அதனால கூட்டாக செய்கின்ற போது எல்லோரும் இன காணப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அப்படி செய்கின்ற போதுதான் நிச்சயமாக அந்த ஜகாத் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அளவு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத்து போன அந்த மக்களை பார்த்து ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதிலே ஒரு விடயம் தான், உங்களோட சொத்து செல்வத்துக்குரிய ஜகாத்தை நீங்க கொடுக்க இல்லைண்டா, அல்லாஹ் உங்களை மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு சோதனை, தண்ணி இல்லை. நாங்க குளித்த குளம் பிள்ளைகள் போல் அடிக்கிறாங்க, எங்கள் ஆடு மாடு குளித்த குளம் இன்றைக்கு காஞ்சி வறந்த பகுதியா இருக்கு, நடந்து கூட போக இயலாது. வாழ்க்கையில சிலவங்க அந்த குளத்துல உள்ள அடிய பார்த்திருக்க மாட்டாங்க, இப்ப பார்க்கிறாங்க. அவ்வளவு பெரிய வறுமை அல்லாஹ் தாரான். ஜகாத்துகள் கொடுக்கப்படாத போது, சொத்துக்களுக்குரிய உரிமை நிறைவேற்றப்படாத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், லௌலல் பஹாயிம் லம் யும்திரு. ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள் இல்லை என்றால் உங்களை அவ்வப்போது பருவ மழை கூட இறங்காது என்று சொன்னார்கள். நவுதுல் இல்லாஹ் பாதுகாப்பு. மிருகங்கள் எல்லாம் எங்களுக்கு பதுவா செய்வதால் அதிர்ச்சிகளை வருகிறது. பாவம் செய்யக்கூடிய அடியார்கள், ஜகாத்து கொடுக்காமல் பதுக்கி வைக்கின்ற அடியார்கள், இவர்களை பார்த்து மிருகங்கள் எல்லாம் பதுவா செய்கிறது. இவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எங்களுக்கு எல்லாம் அருள் இறங்காமல் தடையாக இருக்கிறதே என்று அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு நாளும் பதுவா செய்வதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வைத்தார். எனவே கண்ணியமானவர்களே, தண்ணீர் என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தேவை தண்ணீர். ஒரு மனிதன் உணவு இல்லாம 7 நாளைக்கு மேல இருப்பான், ஆனால் தண்ணி இல்லாம 3 நாளைக்கு மேல இருக்கலாம். இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் நல்ல முறையில தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஃபரான் சொல்லுகிறான் பல இடங்களில். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட அருள் எங்களுக்கு அல்லாஹ் பல இடங்களில் வழங்கப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், லௌனசா உஜாலனாஹு உஜாஜா ஃபலௌலா தஸ்குரூன். இறக்கக்கூடிய தண்ணீரை நாங்க உப்பு நீர் ஆக்கிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடாதா? அல்லாஹ் இன்னும் இன்னொரு இடத்துல சொல்றான், قل ارايتم ان اصبح ماؤكم غورا فمن ياتيكم بماء معين. இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் சொல்றான், ஆழத்துக்கு போய்ச்சா அது கிணத்துகள்ல ஊற்றெடுக்காத அளவுக்கு ஆழத்துக்கு போய்ச்சா அதை மேல கொண்டு வராது யார் என்றெல்லாம் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், வன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர். அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அளவு கடந்து தண்ணீர் இறங்கினா இந்த பூமி தாங்காது, எங்கட வீடு தாங்காது, எங்கட கடை தாங்காது, எங்கட பாடசாலை எங்கட பில்டிங் தாங்காது. அதனால அல்லாஹ் கதர் அதை நிர்ணயிக்கப்பட்டவாறு தான் அல்லாஹ் இறக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்லுகிறான், இந்த தண்ணீர் அல்லாஹ் வானத்தில் இங்கு இறக்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு சுத்தமான தண்ணியாகத்தான் அறிவித்தான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அறிவித்தான். சிலவேளை மேல நல்லது போக இல்லையா, எங்கள்கிட்ட இருந்து நல்லது அல்லாட்ட போய் சேர இல்லையா, அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சமுதாயத்துக்கு மழையை தான் கொடுத்தான். அது மழை தண்ணீர் மழை அல்ல, அது நெருப்பு மலை, அது கல்மலை. அவர்களுக்கு நாங்கள் மலையை தான் கொடுத்தோம், அது தண்ணீர் மலை அல்ல, அது நெருப்பு மலை. இங்கிருந்து எது போகுதோ அதுதான் வரும். நாங்கள் நல்லது அல்லாஹ்ட்ட அனுப்பினா அல்லாஹ் நல்லது தருவார். எங்கிருந்த அநியாயங்களும் அத்துளிமனும் போனா அல்லாருக்கு மாற்றமான தருவார். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற கடமை இருக்குது, இந்த கடமையை யாரும் பால்படுத்தாதீங்க, நிறைவேற்றுங்க. அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தருவதற்கு பார்த்துக்கொண்டிருக்கிறார். கூட்டாக செய்கின்ற போது அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மூணு உலகில் வாழக்கூடிய 100 கோடி மக்கள்ல 125 கோடி மக்கள் வறுமை கோட்டில் வாழ்றாங்க. இருக்க வீடு இருக்குது, ஆனா குடிக்க தண்ணி இல்ல. குடிக்க தண்ணி இருக்குது, கலாஹாஜத்தை நிறைவேற்ற டாய்லெட் இல்ல. இப்படி சமூகத்துல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 2013 ஒரு புள்ளி விபரத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருந்து 50,000 பணிப்பெண்கள் அந்த கால பகுதியில் வெளிநாட்டில் இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறார். ஏன் சில வேளை எங்களுடைய அவர்களுக்கு போகாத ஒரு காரணத்தால் அவர்கள் தங்களுடைய மரியாதையை இழந்துவிட்டு, நாங்கள் உழைப்போம், எங்களால் உழைத்து வாழ முடியும், எங்களுக்கு ஜக்காத்து தேவையில்லை என்ற கட்டத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போவதற்கு துணிந்திருக்கிறார்கள். அதனால் எத்தனையோ இளம் பெண்களை நாங்கள் இரையாக்கி விட்டோம். சில வேலை அது எங்களுடைய ஜக்காத் கொடுபடாது இருக்கின்ற போது கூட அப்படியான நிலைமை உருவாயிருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் இந்த ஜக்காத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், இதற்காக அவர்கள் உதவியாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் கை செய்தவர்களை மாற்றிக் கொள்வோம். எந்த அளவு என்றால் ஒரு மனிதன் சக்கராத்திரி சந்தர்ப்பத்திலே அவகாசம் கேட்பான், நோன்பு குடிப்பதற்காக அல்ல, சொல்வதற்காக அல்ல, ஹஜ் செய்வதற்காக அல்ல, அவன் கேட்கக்கூடிய அவகாசம் இருப்பதை கொடுத்து விட்டு வருவதற்கு அவகாசம் கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கொஞ்ச நேரம் அனுப்பும், இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், சதக்கா கொடுத்துட்டு வாரேன், நல்லவர ஆகிட்டு வாரேன், இவ்வளவு காலம் பதுக்கி பதுக்கி வச்சேன், இனிமேல எனக்கு பதுக்கலா, என் உயிர் பிரிஞ்சுட்டு நான் கொடுத்துட்டு வாரேன் என்று சொல்வான். அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான், இவன் உளறான், இவன் தடுமாறான் சொல்லி அல்லாஹ் அவனுடைய உயிரை அப்படியே எடுத்துருவான். அந்தியமானவர்களே, நாங்கள் கொடுப்போம், நிச்சயமாக அழிந்து போகாது. எல்லாருக்கும் விஜய குறுக்கள்ள பொறுப்பாளன் அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரதிபலன் தராம நாங்க விட மாட்டோம். படத்த ரப்பு சொல்றான், நீங்க எதை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரதிபலன் தராம நாங்க விட மாட்டோம், நிச்சயமாக தருவோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களை பொறுப்புகளை ஒப்படைப்போம். மௌத்தாகக்கூடியவர்கள் மௌத்தாகாத நம்மிடத்திலே ஆயத்து குறிச்சியில நாங்கள் ஓதுகிறோம். என்ன கையும் எப்போதும் உயிரோடு நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ரப்பிடத்தில் எங்களுடைய தேவைகளை முறைவோம். மௌத்தாக கூடியவற்றில் எங்களுடைய தேவைகளை முறையிட்டால் நிச்சயமாக அது பலவீனப்பட்டு போய்விடும். எனவே கண்ணியமானவர்களே, எப்போது நாம் என்ன செய்வோம், இந்த கூட்டு ஜக்காத்தை வலுப்படுத்துவோம், கூட்டு ஜக்காத்துக்கு உறுதுணையாக இருப்போம். நிறைய பேர் சில சந்தர்ப்பங்களிலே இன்னும் நிறைய பேர் இந்த ஜமாத்தாக கொடுப்பதற்கு உள்வாங்கப்படாமல் இருப்பார்கள். எனவே தயவு செய்து கண்ணியமாக இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லோரும் சேர்ந்ததற்கு துணையாக அறியுங்கள். சில வேளை உங்களுடைய மனம் கொடுப்பதற்கு இடம் வராவிட்டால் நீங்க 10 லட்சம் ஜக்காத்து கொடுக்குறீங்க, அதுல ஒரு 2 லட்சத்தையாவது ஜமாத்து கொடுங்க, கூட்டாக செய்யக்கூடியவர்கள் கொடுங்க. இங்க அலஹம்துல்லா பல அமைப்புல உள்ளவங்க இருக்கிறாங்க, ஏதோ உங்களுக்கு நம்பகமான ஒரு அமைப்பிடத்தில் பணத்தை கொடுங்க, நிச்சயமாக அதுக்கு அநியாயம் நடக்காது, அதுக்கு நல்ல வேலை நடக்கும். ஜமாத்தா செய்யக்கூடியவங்க பொறுப்புக்கு பயந்தவங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவங்க. எனவே கண்ணியமானவர்களே, எப்போது நாம என்ன செய்வோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவோம். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முஹத்துபாவை நினைவுபடுத்த கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படலண்டா, எங்களை கட்டுப்படாத எதிரிகளை அல்லாஹ் உருவாக்குவான். சில வேளை அது எங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுவான் அப்படித்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படவில்லையா, எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அந்த எதிரிகள் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள். சில பேர் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுக்கு பிறந்த மகளாக மகனாக இருப்பார். நாங்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போது எங்களுக்குள்ளே முருத்ததாக போவார். நாங்கள் செய்த ஒரு அநியாயம் எங்களுடைய பிள்ளைக்கு அது பிறவி பிடிக்கும். கண்ணியமானவர்களே, எனவே என்ன செய்வோம்? எப்போதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவோம். அல்லாஹ்வுக்காக எங்களை பணங்களை பொறுத்து அள்ளி வாருவோம். அல்லாஹ்வுக்காக இந்த கூட்டு ஜகாத்துல ஒன்றிணைவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய இந்த சொத்து செல்வங்கள்ல தூய்மையான முறையில மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டு ஜகாத்து இணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கூட்டு ஜகாத்துல இணைய வேண்டும் என நியத்தோடு பணம் இல்லாமல் சொத்து செல்வம் இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் செல்வந்தனாக ஆக்கிடியா அல்லாஹ். நீ தயால குணம் உள்ளவன் யா அல்லாஹ். நீ கொடுத்த அளவை தட்டி பறிப்பதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ். எனவே நாங்கள் எல்லோரும் உன்னிடத்தில் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ். நீ தான் உண்மையான பணக்காரன் யா அல்லாஹ். நீ தான் உண்மையான செல்வந்தன் யா அல்லாஹ். நீ யாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுத்தவனுடைய செல்வத்தில் எதுவும் முடியாது யா அல்லாஹ். எனவே நாங்கள் ஏழைகள் யா அல்லாஹ், நாங்கள் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ். எனவே தேவைகளை
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.